பேராசிரியர் ஜோதி சிவஞானம் வணக்கம். தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தமிழக அரசினுடைய முன்னெடுப்பில் அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அடிப்படையில் இதை உங்களை போன்ற பொருளாதார வல்லுநர்கள் எப்படி பார்க்கிறீங்க இப்படியான மாநாடுகள் நடத்தப்படுவது?
இந்த மாநாடுகள் நடத்தப்படுவது வரவேற்கத்தக்கத்த ஒன்று தாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் வந்து எவ்வளவு நமக்கு முதலீடு கிடைக்குங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் பொதுவான உலக பொருளாதார சூழலில் பார்க்கும்போது 2007-08 அப்புறம் குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ்ங்கிறதுனால வந்து எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தனியார் முதலீடுங்கிறது வந்து பொதுவாகவே குறைஞ்சிருக்குது. முதல்ல அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது, அப்புறம் மற்ற யூரோப் பாதிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் கிரீஸ் போன்ற தனி நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டு இப்போ சைனா வளர்ச்சி விகிதம் வந்து 2 இருந்த வளர்ச்சி விகிதம் 6% கிட்டத்தட்ட விழுந்திருக்குது. அதுல வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதமும் விழுந்திருக்குது. இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் 7-8 தொடர்ந்து விழுந்திருக்குது, முழுவதுமாக வந்து ரெக்கவர் ஆகல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கும்போது தமிழ்நாடும் வளரும், இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் குறையும் போது தமிழ்நாடு வேகமா குறையும். இந்த சூழல்ல இதை பார்க்கும் போது தனியார் முதலீடுகள் வந்து அதிகமா முன் வரல. முன் வராத சூழல்ல இந்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு முதலீடு கொண்டு வருங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தனியார் வந்து வளர்ச்சி விகிதம் வந்து ரெக்கவர் ஆன பிறகு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த சூழல்ல எவ்வளவு முதலீடு செய்வாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
சுமார் 100,000 கோடி அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தமிழக அரசால வெளியிடப்பட்டிருக்கு. அதுல உங்களை போன்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
இல்ல, அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா முன்னாடி நடந்த முதலீடுகள்லாம் பார்க்கும்போது வெறும் இந்த ஒப்பந்தங்கள் நிறைய போடப்பட்டிருக்கு, MOU சொல்லுவாங்களா, அதுதான் நிறைய சைன் ஆயிருக்கு. தவிர ஆக்சுவலா ரியலைஸ் ஆன முதலீடு வந்து மிக குறைவா தான் இருக்கு அந்த MOU அளவு காட்டிலும். இன்னொரு இது வந்து இந்த முதலீடுகள் வந்து மாநிலங்களுக்கு இடையில வந்து போட்டிகள் கூட இப்ப நிலவுது. ஒவ்வொரு மாநிலமும் வந்து போட்டி போட்டு முதலீடு இருக்கிறேன்னு சொல்லி நிறைய கன்செஷன் கொடுத்து டாக்ஸ் ரெவென்யூ ஸ்டேட்டுக்கு கிடைக்க வேண்டிய தேவையான வரி வருவாய் வந்து குறையுது. ஸோ அது வந்து இந்த பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இதனால எந்த அளவுக்கு பலன் கிடைச்சது, கொஞ்சம் முதலீடு வந்தா கூட அதனுடைய பலன் வந்து எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குங்கிறத பத்தி ஒரு எவாலுவேஷன் நம்ம வந்து பொதுவா பண்றது இல்ல. பொதுவா என்ன சொல்லுவாங்க, இந்த முதலீடுக்கு இந்த கன்செஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இது வேலை வாய்ப்புக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி புரியுங்கிறாங்க. அதை பற்றி எந்த அளவுக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கறத பற்றி ஆய்வுகள் வந்து ஒரு மிக குறைவா இருக்குது.
இந்த மாதிரி மாநாட்டில் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க, பல 1,000 கோடி டாலர்களை முதலீடு செய்வதாக. ஆனால் சில ஆண்டுகள் கழித்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த முதலீடு வரல. என்ன, ஏன் அந்த முதலீடு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரல அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது இல்லையா? கையெழுத்து போட்ட காசு ஏன் வரமாட்டேங்குது?
முதலீட்டாளர்கள் வந்து ஒப்பந்தப்படி வந்து அதிகமான முதலீடு செய்யறது இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது காரணம் வந்து தமிழகத்துல உள்ள இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முக்கியமா வந்து மின்சாரம். மின்சாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. பல இடங்கள்ல வந்து தொழிற்சாலைகள்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு முந்தைய காலத்துல. இப்ப வந்து கொஞ்சம் டெபிசிட்டை மேனேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல் அது வந்து மாறி இருக்குங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. மின்சாரம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு காரணம். போதுமான முதலீடுகள் வந்து ரியலைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து தேவையான மின்சாரம் கிடைக்காதது வந்து ஒரு முக்கியமான காரணமா எல்லாருமே ஃபீல் பண்ணிருக்காங்க தமிழகத்துல.
போதுமான அளவுக்கு மின்சாரம் கிடைக்கவில்லை அப்படிங்கறது மட்டும்தான் ஒரே பிரச்சனையா?
அடிப்படை கட்டுமான வசதிகளும் வந்து ஒரு பிரச்சனை. தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களை விட இது மாதிரி கட்டுமான வசதிகளில் வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக தான் கருதப்படுது. ஆனால் அதிகமான முதலீடுகள் வரும்போது நமக்கு இன்னும் அதிகமான அடிப்படை கட்டுமான வசதிகள் தேவைப்படுகிறது. அந்த அளவுக்கு வந்து கட்டுமான வசதிகள் வந்து இங்கே வளர்ச்சி அடையலை. சாலை இணைப்புகளோ போர்ட்டோட இணைக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி இது போன்ற பிரச்சனைகளும் இருக்குது.
முதலீட்டாளர்கள் வந்து பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கு முன் வரும்பொழுது கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் அளிக்கப்பட்ட அளவுக்கு பணம் வரலங்கிறதுலாம் அவங்க சிந்திச்சு பார்த்து இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல பணம் முதலீடு செய்யறதுக்கு வருவாங்க.
அவங்க நம்பிக்கை தமிழக அரசு முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவங்க நம்பிக்கை வந்து தமிழக அரசு ஒட்டிங்கிறத விட பொதுவான இந்த பொருளாதார சூழல் ஒட்டிதான் வந்து அந்த நம்பிக்கை வந்து முக்கியமா இருக்குது. இப்ப உலக பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை வந்து அதிகமா வரும். இன்னைக்கு குளோபல் எக்கானமியே, இந்திய பொருளாதாரம், தமிழக பொருளாதாரம் எல்லாமே சேர்ந்து ஒரு ரிசெஷன் ஸ்டேஜ்ல இருக்குது. அதனால இந்த ஒரு மாதிரி சூழல்ல வந்து எல்லாருக்குமே நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். சோ தனியார் முதலீடுக்கு மிக மிக நம்பிக்கை குறைவா இருக்கும். அதனால நம்பிக்கை இழந்துட வேண்டியது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இந்தியா போலவே வந்து தமிழகத்துல GSDP தமிழக தேசிய வருமானத்துல வந்து 3/2 வந்து சர்வீஸ் செக்டார், பணித்துறையை சார்ந்து இருக்குது. சோ இந்த இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு அதிகமானது இல்ல. இல்லை. அதனால வந்து பணித்துறைங்கிறது வந்து வெளிநாட்டில இருந்து கிடைக்கக்கூடிய தேவையை சார்ந்திருக்கும். ஸோ அந்த பொருளாதாரம் வெளிநாட்டு பொருளாதாரங்கள்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா நம்ம தமிழக பொருளாதாரமும் ரெக்கவர் ஆகிடும். இந்த தனியார் முதலீடுகளும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இந்த இன்வெஸ்டர்ஸ் மூடு அது வந்து இன்னும் மாறும்போது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால முழுமையாக நம்பிக்கை இழந்துட வேண்டியதில்லை.